இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 18 தேதி சனிக்கிழமை 2022 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிர்சிங்க அவர்களுடைய இன்றைய சிந்தனை உங்களுக்காக.
அனைவருக்கும் வணக்கம். நன்கு படித்த விஞ்ஞானி ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியில் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. கடை குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. கூட யாரும் வராததால் அவரே டயரை மாத்த ஆரம்பித்தார். அனைத்து போல்ட்டையும் கலட்டிவிட்டு ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கால் இடறி கீழே விழுந்தார். கையில் வைத்திருந்த போல்ட்டுகள் எல்லாம் ஒரு குட்டையில் விழுந்து விட்டன. இப்போது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருந்தார். அப்போது கிழிந்த ஆடையோடு ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக வந்தான். அந்த வழிப்போக்கன் இவரை பார்த்து, ஐயா என்ன ஆச்சு என்றான். இவரோ, இவனிடம் சொல்லி என்ன ஆக போகிறது என்று எண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் என்றார். அந்த வழிப்போக்கன் கிளம்ப எத்தனித்தான். அந்த விஞ்ஞானிக்கு அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த சாக்கடை குப்பையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டார்கள். அதனால் இவனை இறங்க சொல்லலாம் என்று எண்ணி அவனிடம், நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், அந்த குட்டையில் விழுந்த என்னுடைய போல்ட்டை எடுத்து தாருங்கள் என்றார். ஓ, இதுதான் உங்கள் பிரச்சனையா? நான் அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தர ஆட்சேபனை ஏதும் இல்லை. ஆனால் அதை விட ஒரு சுலபமான வழி இருக்கிறது. 3 சக்கரங்களில் இருந்து தலா 1 போல்ட்டை கலட்டி இந்த சக்கரத்தை மாற்றி அருகிலுள்ள மெக்கானிக் கடையில் 4 போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தான் இத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் நமக்கு இந்த சுலப வழி தெரியாமல் போய்விட்டதே என்றும், இவருக்கு மூளையில்லை என்று தப்பாக நினைத்ததற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்தார். விஞ்ஞானி படித்ததில் பிடித்தது, நீ யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. ஆம் நண்பர்களே, உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு, உயிரட்ட பறவையோ எறும்புக்கு உணவு. ஒரு மரத்தில் 1000 தீக்குச்சிகளை உருவாக்கலாம். அதே ஒரு தீக்குச்சியினால் 1000 மரங்களை அழிக்கலாம். நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம். எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம். நல்லதையே நினைப்போம், நாளும் நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள், அதன் விளக்கம். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் சுட்டம் தளால் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. கொடுத்தலும் இன்சொலும் ஆட்டின் அடுக்கிய சுட்டத்தால் சுட்டப்படும். கொடுத்தலும் இன்சொலும் ஆட்டின் அடுக்கிய சுட்டத்தால் சுட்டப்படும். இக்குறட்பாவினுடைய பொருளை நோக்குவோம். ஒருவர் சுற்றத்தாருக்கு வேண்டியனவற்றினை கொடுத்தலிலும் இன்சொல் பேசுவதிலும் வல்லவராயின் அவர் பல்வகை சுற்றத்தால் சூழ்ந்து கொண்டிருப்பர் என கருத்துரை வழங்கியுள்ளனர். சூழவிருத்தல் சுற்றமாகும். அது சுற்றத்து சுற்றமும் அதனது சுற்றமுமாக பிணைப்புண்டு வருதலாகும். பொருள் ஈதலும் இனிய வார்த்தைகளை பேசுவதும் சமநிலை அறிந்து ஆட்டுதல் அரிது என்பதால் ஆட்டின் என்னும் சொல்லுக்கு அளவறிந்து என பொருள் கொள்வர். அடுக்கிய சுற்றம் என்ற சொற்றொடருக்கு தொன்றுதொட்டு வருகின்ற உறவின் முறை எனவும், ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து வரும் சுற்றம் எனவும் பல்வேறுபட்ட விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பொருள் கொடுத்து உதவியும் கவரக்கூடியதான நயம் மிக்க இனிய சொற்களை பேசி நடந்து கொள்பவரை சுற்றத்தார் மேன்மேலும் சூழ்ந்து கொள்வதால் சுற்றத்தின் வட்டம் விரிவடைந்து செல்லும் எனலாம். பொருள்சார் உதவிகளுக்கு மேலாக சுற்றத்தாருடன் நெருங்கி செயற்படுவதன் மூலமாக அவர்களின் உளம்சார் நலன்களிலும், குறிப்பாக ஊக்கமளித்தல், அங்கீகரித்தல், பாராட்டுதல், ஆலோசனைகள் வழிகாட்டுதல், அன்பு செலுத்தல், ஆதரவாக நடாத்தல் முதலான வழிகளிலும் இனிய வார்த்தைகளால் நயம்பட பேசி செயற்படும் போது சுற்றம் என்றும் சூழவிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பல்வகை சுற்றத்தார் தம்மை சூழ்ந்திருக்க ஒருவர் விரும்புவாராயின் ஈதலும் என் சொல்லும் சமநிலையில் ஒன்றிணைதல் வேண்டும். கொடுத்தலும் என் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். பொருட்கொடையும் என் சொல்லும் என்றும் எல்லோரையும் ஈர்த்து கொள்ளும் தன்மை உடையவை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நல்லதே நேர்களே, நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இவ்வாரத்துக்கான விருப்பு தெரிவு பாடல். இந்த பாடலை விரும்பியிருக்கும் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி பரமேஸ்வரி சத்யமூர்த்தி அவர்கள் நோட்சோட்டிலே இருப்பவர். அவருடைய விருப்பமாக இந்த வாரத்துக்கான பாடல் இடம்பெறுகின்றது. இதோ அந்த பாடல் நேர்களுக்காக. பெரும்பாலான நாடுகள் சனநாயக ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாக இருக்கின்ற போதும் அந்த நாடுகளிலும் கூட இன்றும் கூட இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான மற்றும் பல்வேறு வேறுபட்ட பிளவுகளினால் மக்களை சிறுபான்மையின மக்களாக கருதி அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி விடுவது ஒரு வளமையான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இன்னவளவுதான் உலகம் அபிவிருத்தி அடைந்து கொண்டு சென்றாலும் கூட இந்த அடக்குமுறைகள் ஏதோ ஒரு வகையிலே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சமூகங்களின் மீது செல்வாக்கு செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எமது இலங்கை நாட்டினுடைய பிரச்சனைகளோடு தொடர்படுத்தி உங்களுக்கு எழுதி தந்திருப்பவர் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருவாளர் தில்லையம்பலம் தர்மலிங்கம் அவர்கள். இந்த ஆக்கத்தை வாசித்து அளிப்பவர் திருமதி கஜாங்கனி துஷ்யந்தன் அவர்கள்.
சனநாயகமும் சிறுபான்மை இன மக்களும் மேற்கத்திய நாடுகளால் பெரிதும் பாராட்டப்படும் சனநாயகம் என்பது ஒவ்வொரு நாடுகளில் சிறுபான்மையின மக்களை எப்படியெல்லாம் பெரும்பான்மையின மக்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை ஆராய்வதே இதன் நோக்கம். கிரேக்கத்தில் தொடங்கிய இந்த சனநாயக அமைப்பு செழித்து வளர்ந்தது என்னவோ, எமது நாட்டை கிட்டத்தட்ட 200 வருடங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரித்தானியாவில் தான். நீல நிற கண்கள் உள்ள குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மக்களால் சட்டம் இயற்றப்பட்டால் அது சரியான சட்டம் என்பதே நிலைப்பாடு. பிரிட்டிஷார் தமது அடிமை நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு சென்ற பொழுது பிரச்சனையையும் விட்டே சென்றார்கள். அவர்களின் எண்ணம், பிரச்சனை தொடர்ந்தால் அவர்கள் திரும்ப வர முடியும் என. அது நடக்கவில்லை. மாறாக பெரும்பான்மையின மக்கள் காலனி ஆதிக்க நாட்டால் சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பறித்துக் கொண்டார்கள். உதாரணம், இலங்கையின் அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்ட 29வது சரத்து. திரு கோடீஸ்வரன் என்பவர் இலங்கை அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றதால் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க காலத்தில் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியல் அமைப்பில் 29வது சரத்து சேர்க்கப்படவில்லை. பிரிட்டன் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சுதந்திர இலங்கையில் 1948 இருந்து நடைமுறைக்கு வந்தது. ஆனால் 1956 எஸ் டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவினால் அறிமுகப்படுத்திய தனிச்சட்டத்தினால் அரசாங்கத்தில் வேலை செய்து வந்த கோடீஸ்வரன் என்பவர் சம்பள உயர்வு நிறுத்தப்பட்டது. காரணம், அவர் சிங்களம் படிக்க மறுத்துவிட்டார். தனது பதவி உயர்வு நிறுத்தப்பட்டதுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினார். இலங்கையில் நீதி கிடைக்கவில்லை. இங்கிலாந்து நாட்டில் பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறையீட்டை அனுப்பி வைத்தார். அங்கு நடந்த வழக்கு விசாரணையில் அவர் சார்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. தோல்வியடைந்த இலங்கை அரசாங்கம் கோபத்தின் உச்சிக்கே சென்றது. 1972 ஆண்டு கெல்வின் ஆர் டி சில்வா வரைந்த புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 29வது சரத்து நீக்கப்பட்டது. நாடு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டதால் பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறை செய்யும் முறையும் இல்லாமல் போனது. சிறுபான்மையின மக்களுக்கு சார்பாக இருந்து 29வது சரத்து நீக்கப்பட்டதால் சட்ட ரீதியான பாதுகாப்பின்றி சிறுபான்மையினர் போராட வேண்டி ஏற்பட்டது. நமது நாட்டின் நிலை இப்படியாக இருக்க உலகம் முழுக்க இந்திய உபகண்டத்தை சேர்ந்த நாடுகள் உட்பட இன, மத, நிற, மொழி அடிப்படையில் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு தீர்வாக ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்மானம் இயற்றி உறுப்பு நாடுகளை கையெழுத்து இட வைத்து சில நாடுகளிலாவது சிறுபான்மையினரின் உரிமைகளை காப்பாற்றலாம். ஏன் நாம் சிறுபான்மையினராய் மக்களாய் பிறந்தோம் என்ற கவலையை போக்கலாம். சனநாயகம் உள்ள நாடுகளில் உள்ள சிறுபான்மையினர் தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருவதால் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது வேதனை சோதனை முடிவில்லா சோகம். ஆக்கம் தர்மலிங்கம் தில்லியம்பலம்.
நிகழ்ச்சியிலேயே தொடர்வது இவ்வாரத்துக்கான செய்தி சாரல்கள். முதலாவது செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பி திருமதி கவிதா தேவானந்த் அவர்கள்.
அரசு ஊழியர்கள் வெளிநாட்டில் தொழில் புரிய விடுமுறை. அரசு ஊழியர்களுக்கு வெளிநாடுகளில் தொழில் புரிய அல்லது வேறு பலன் தரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக 5 ஆண்டுகளுக்கு சம்பளத்துடன் வெளிநாடு செல்லக்கூடிய விடுமுறையை வழங்கும் வகையில் சட்ட திருத்தங்களை செய்து சுற்றறிக்கை ஆலோசனையை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை கவனத்தில் கொண்டு சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு வராத வகையில் சட்ட திருத்தங்களை செய்து சுற்றறிக்கையை வெளியிடுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான யோசனையை அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் அமைச்சர்கள் அமைச்சரவையில் தாக்கல் செய்துள்ளதுடன் அமைச்சரவை அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது.
மற்றொரு இலங்கை தொடர்பான செய்தி குறிப்பு ஒன்று. பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் எழுதிய சுற்றாடல் விஞ்ஞானம் தொடர்பான முதுமானை பட்டப்படிப்புக்கான பரீட்சையில் 2 பாடங்களில் சிறப்பு பெறுபவர்களை பெற்றுள்ளார். இதற்கு அமைய என்வாயர்மெண்டல் பாலிசி பிளானிங் அண்ட் அசஸ்மெண்ட் பரீட்சையில் A+ பெறுபெறும், என்வாயர்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பரீட்சையில் A- பெறுபெறும் பெற்றுள்ளார். அரசியல்வாதியாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகிக்கும் போது சுற்றாடல் விஞ்ஞானத்தில் முதுமானை பட்டம் பெற்ற முதல் அரசியல் தலைவர் சஜித் பிரேமதாச என கருதப்படுகின்றது. தற்போது நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் அழிவு காரணமாக உலகில் சுற்றாடல் சம்பந்தமாக கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக உலக தலைவர்கள் தற்போது சுற்றாடல் சம்பந்தமான துறை குறித்து கூடிய கவனம் செலுத்தி செயற்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு உடன்பட மறுத்துள்ள இலங்கை, உணவு பாதுகாப்பு தொடர்பான 2 உடன்படிக்கைகளுக்கு உடன்பட இலங்கை மறுத்துள்ளது. உலக வர்த்தக சம்மேளனம் முன்மொழிந்த இந்த உடன்படிக்கைகளுக்கே இலங்கை தமது இணக்கத்தை வெளியிடவில்லை என்று ரொய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் இந்த வாரம் கூடியுள்ள 164 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் உணவு நெருக்கடியை தவிர்ப்பதற்காக குறைந்த அபிவிருத்தி கொண்ட மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவும் வகையில் உடன்பாட்டை எட்ட முயற்சிக்கப்படுகின்றது. திறந்த சந்தை மற்றும் காலநிலை போன்றவற்றினால் ஏற்படும் நெருக்கடிகள் காரணமாக பசிக்காக போராடும் நாடுகளுக்கு உலக வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்றுமதிகளை தடுக்காமல் இருப்பது என்ற 2 உடன்படிக்கைகளே முன்மொழியப்பட்டுள்ளன. எனினும் இந்த முன்மொழிகளுக்கு இந்தியா, இலங்கை மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளை தவிர்ந்த ஏனைய நாடுகள் ஆதரவளித்துள்ளன. அதிலும் உணவுப் பொருள் இறக்குமதி நாடுகளான எகிப்து மற்றும் இலங்கை ஆகிய 2 உலக வர்த்தக சம்மேளனத்தின் உணவு ஏற்றுமதி செய்யும் திறன் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்ற அங்கீகாரத்தை விரும்புவதாக ரொய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது.
அடுத்ததாக தொடர்வதை மற்றொரு சர்வதேச செய்தி குறிப்பு ஒன்று. உக்ரைனில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்கர்கள் உக்ரைனில் 2 பிரித்தானியர்கள் போரில் ஈடுபட்டதாக தெரிவித்து ரஷ்ய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 அமெரிக்கர்களும் யுத்த களத்திலிருந்து சிறைப்பிடிக்க முன்னர் அமெரிக்க படைவீரர்களான 39 வயதான அலெக்சாண்டர் ரூக் மற்றும் 28 வயதான ஆண்டி ஹைன் ஆகியோரே உக்ரைனின் மோதலின் போது சிறைப்பிடிக்கப்பட்டதாக டெலிகிராப் தெரிவித்திருக்கின்றது. இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டால் போர் தொடங்கியதில் இருந்து ரஷ்ய போர் கைதிகளாக மாறிய முதல் அமெரிக்க படை வீரர்கள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழன் அன்று கார்கிவ் அருகே உள்ள கிராமத்தில் நடந்த ஒரு போரில் குறித்த இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அவர்களின் நண்பர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போரின் போது இருவர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அவர் கூறினார். எனினும் பின்னர் மேற்கொண்ட தேடுதலின் போது அவர்களின் உடல்கள் அல்லது அவர்களின் உபகரணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கார்கிவ் அருகே 2 அமெரிக்க படை வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதாக ரஷ்ய டெலிகிராப் சேனலில் ஒரு செய்தி வெளியான போதும் அவரது சந்தேகம் பின்னர் அதிகரித்ததாக கூறப்படுகின்றது. அலபாமாவை சேர்ந்த ட்ருக் அமெரிக்க ராணுவத்தில் இணைந்து கொண்டதுடன் ஈராக்கில் ஒரு ஸ்டாப் சார்ஜென்டாக பணியாற்றினார். வியட்நாம்
பெற்றோருக்கு பிறந்த ஹைன் அலபாமாவில் வசித்து கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் படித்து வந்தார். அவர் முன்னர் அமெரிக்க கடற்படையில் 4 ஆண்டுகள் பணியாற்றினார். எனினும் போர் அனுபவம் இல்லாத ஒரு படைவீரர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
அனைத்தையும் அழித்து விட்டோம். நவீன ஏவுகணைகளை கொண்டு வான வேடிக்கை காட்டிய ரஷ்யா உக்ரைனின் ஆயுத கிடங்கை நவீன ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழித்து விட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தாக்குதல் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமான கார்கிவை கைப்பற்ற ரஷ்யா தீவிரமாக முயற்சித்தது. ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தால் ரஷ்ய படைகளின் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து அந்நாட்டு படையினர் தங்கள் கவனத்தை கிழக்கு உக்ரைனில் உள்ள டான்பாஸ் பிராந்தியம் மீது திருப்பினர். முந்தைய தவறான செயல்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட ரஷ்ய படைகள் டான்பாஸ் பிராந்தியத்தை கைப்பற்றுவதில் துல்லியமான தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் டான்பாஸ் பிராந்தியத்தில் உள்ள உக்ரைனின் ஆயுத கிடங்கை நவீன ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த கிடங்கில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்கள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இதனை உக்ரைன் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூன் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் சங்கத்தினுடைய மூத்த அங்கத்தவர் ஒருவருடைய 80வது பிறந்த தினத்தை ஒட்டி மதிய உணவு வழங்கப்பட இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். உங்களுடைய ஜூன் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. சமூக அறிவித்தல் ஒன்று. வன்னி நேயம் டிரஸ்ட் பெருமையுடன் வழங்கும் கலை மாலை விடியல் வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஈடன் போரினவு மண்டபத்தில் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அதாவது இலக்கம் 487 டொமினியன் வீதியில் அமைந்திருக்கின்ற மவுண்ட் ஈடன் போரினவு மண்டபத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. குடும்பம் ஒன்றுக்கான அனுமதி கட்டணமாக $25 அறவீடு செய்யப்படுகின்றது. வன்னி போரில் பாதிப்படைந்த சிறுவர்களின் நல்வாழ்வுக்காக இந்த நிதி சேர்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தேவையான அனுமதி பத்திரங்களை வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினுடைய அங்கத்தவரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்வு வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. சமூக அறிவித்தல் ஒன்று. திருமதி பரமேஸ்வரி நாகரத்தினம் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆக்லாந்தில் குடும்ப அங்கத்தவர்கள் சூழ்ந்திருந்த போது இயற்கையாக இறைவன் அடி எய்தினார். ஆனால் காலம் சென்ற திருவாளர் நாகரத்தினம் சின்னத்தம்பி அவர்களின் அன்பு மனைவியும் ஆக்லாந்தில் பதியும் உமா மற்றும் சித்திரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் திரு நகுலன் மற்றும் கிரேஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் டாக்டர் ரோஹித் நிக்கோல் மற்றும் நாதன் ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 காலை 10 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை வைகூ மேட் செப்பல் 2 இலக்கம் 412B கிரேத் நோட் ரோட் கிளென் ஈடன் ஆக்லாந்தில் நடைபெற இருக்கின்றது. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் திரு நகுலன் பரமலிங்கம் மருமகன், தொலைபேசி இலக்கம் 0984666067, அலைபேசி இலக்கம் 0272005660. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு, குறிப்பாக விரையும் ஓட்டுக்கள் குழுவினுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளின் உள்ளாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.